பண்பலை 107.4 விவசாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம நிலையத்துக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 80 வயது இளைஞர் மாணவர் வந்திருக்கிறார். அவர் நம்ம வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பிஎஃப்டி என்ற கோர்ஸ் வந்து படிச்சிட்ருக்காரு. பேச்சுலர் ஆஃப் ஃபார்ம் டெக்னாலஜி 2ஆம் ஆண்டு வந்து படிச்சுட்டு இருக்காரு. என்னடா வந்து 80 வயது இளைஞர்னு சொல்கிறோமே மாணவர்னு சொல்கிறோமேனு யோசிக்காதீங்க. உண்மையிலே அவர் வந்து 80 வயதை கடந்த ஒரு இளைஞர் தான். இன்றைக்கி இப்போ நேரில் உங்களுக்கு அவர் நாங்கள் காட்ட முடியாது, ஆனால் அந்த இளைஞருக்கு உண்டான துடிப்போடு அவர் வந்து படிச்சுட்டு இருக்கிறாரு. எங்கள்கிட்ட நிகழ்ச்சி கொடுக்க வந்திருக்கிறாரு. ஐயா வணக்கம். ஐயா
வணக்கம்.
இப்போ நீங்கள் வந்து 80 வயதில் வந்து படிக்கணும்னு முதல்ல வந்திருக்கீங்க. வள்ளுவர் சொன்னாரு, சாந்துணையும் கல்லாத வாருன்னாரு. இப்போ நீங்கள் 80 வயசுலையும் வந்து படிக்க வந்திருக்கீங்கன்றதுக்கு முதல்ல உங்களுக்கு நாங்கள் வந்து எங்களோட பாராட்டுகளை சொல்லணும். 80 வயதில் ஏன் நீங்கள் படிக்க வந்தீங்கன்றதை கொஞ்சம் முதல்ல சொல்லுங்கள் எங்களுக்கு.
நாங்கள் படிக்க வந்தது ஒரு ஆக்சிடென்டல் அப்படின்னு தான் சொல்லணும். கொடிசியாவில் நடக்கப்பட்ட இந்த விவசாய கண்காட்சிக்கு அடியன் வந்தேன். அப்போது படித்த 10வது +2 படித்தவர்களுக்கு ஒரு பட்டய படிப்பு உண்டு, அதுவும் ஃபார்ம் டெக்னாலஜி என்று சொல்லுகிற போது என்னுடைய எண்ணம் பொதுவாகவே விவசாயிகள் அனைவருமே தங்களுடைய விவசாயத்தை பற்றியான தெளிவான அறிவு இல்லாமல் விவசாயம் செய்கிறார்கள். நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம் இஸ்ரேல் மிகச்சிறப்பாக இருக்கிறது என்று. ஆனால் அவர்கள் உணர்ந்து விவசாயம் செய்கிறார்கள். அதற்கு மேலாக ஒரு ஒரு நிலைகளில் இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்களை தெரிந்து தன்னுடைய செயலை செய்கிறார்கள். ஆக தொழில்நுட்பம் தெரியாமல் எந்த ஒரு நபரும் திருமந்திரத்தில் சொல்லுகிற மாதிரி குருடும் குருடும் சேர்ந்து குருட்டாட்டமாடி குழி விழுந்தார் போலே என்று நாம் விவசாயம் குருட்டாட்டம் என்ற நிலையிலே தான் செய்கிறோம். இவன் கரும்பு போட்டான், நான் கரும்பு போகிறேன். கரும்பு எந்த ரகமானது, ஏன் இதை போட வேண்டும், இதனாலே எனக்கு என்ன பலன், மற்றவருக்கு என்ன பலன், எப்படி இதில் இருக்கக்கூடிய ஹைடெக் என்று சொல்லக்கூடிய மிக திறமையான வழிமுறைகள் எல்லாம் என்ன, வெளிநாட்டிலே எப்படி. இப்படி எந்த தொழிலை செய்தாலும் பொதுவாக அந்த தொழிலை பற்றியான முழு அறிவு இருக்க வேண்டும், ஃபுல் நாலேஜ். ஆக விவசாயிகள் முழுக்க முழுக்க விவசாய தொழில்நுட்பங்கள் தெரியாமலே செய்கிறார்கள். அவர்களுக்கு இந்த தொழில்நுட்பங்கள் சென்று அடைய வேண்டும் என்பதற்காக அடியேன் படிக்கிறேன்.
ஐயா அப்ப நீங்க வந்து 80 வயது இளைஞர்ன்ற இந்த ஆச்சரியத்தில் உங்களுடைய இளமையை பத்தியும் நீங்க வந்து இந்த நிலைக்கு வந்ததை பத்தியும் கொஞ்சம் சுருக்கமாக சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் மேற்கொண்டு உங்களுடைய படிப்பை பத்தி நம்ம வந்து மேடையும் பேசலாம்.
அடியனுடைய பெயர் சுந்தரானந்த சுவாமிகள் என்று சொல்லுவது. மகாராஜா பண்ணை என்று ஒரு 500 ஏக்கர் குதிரையாறு டேமுக்கு பக்கத்திலே பூஞ்சோலை கிராமத்திலே ஒட்டு மொத்தமாக 60-70 நபர்கள் வாங்கியிருக்கிறார்கள். அதிலே அடியன் ஆலோசகராக இருக்கிறேன். சித்த மருத்துவம், இயற்கை மருத்துவம், யோகா இவை பயின்ற காரணத்தாலே உடலை பாதுகாப்பாக சிறப்பாக வைத்து தெரிந்து கொண்ட காரணத்தாலே நான் சிறப்பாக இருக்கிறேன். அதற்கு சித்த மருத்துவம், இயற்கை மருத்துவம், யோகா மூன்றும் தான் காரணமாக சொல்ல வேண்டும். ஏன் என்று சொன்னால் இந்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான பல விஷயங்களை நாம் நம் கைக்கொள்வது கிடையாது. ஸோ புது அதிகமாக சொல்லாமல் 1-2 கருத்து மட்டும் சொல்லுகிறேன். ஒரு நேரம் உண்பான் யோகி என்று சொல்லுகிறது சித்த மருத்துவம். உண்டி சுருங்கில் உபாயம் பலவுல என்று திருமந்திரம் சொல்லுகிறது. அப்போது மீது உணவு தான் நமக்கு வியாதிகளை கொடுக்கக்கூடியது. ஆக உணவை உட்கொள்ளுவதிலேயே டெக்னிக்கல் நோஹவுஸ் என்று சொல்லக்கூடியது இருக்கிறது. அப்படி நாம் எப்படி படுக்க வேண்டும், எப்படி உண்ண வேண்டும் என்று எல்லாம் நம்முடைய சித்த மருத்துவம் சொல்லுகிறது. எதை உண்ண வேண்டும் என்றெல்லாம் சொல்லுகிறது. அவையெல்லாம் கடைபிடித்தால் நிச்சயமாக எல்லோரும் 100 ஆண்டு காலம் இருக்க முடியும்.
நீங்க சொல்லும் போது யோகிக்கு 1 போஜனம், போகிக்கு 2 போஜனம், ரோஹிக்கு 3 போஜனம் படித்தது ஞாபகம்.
அதிகமாக சொல்லணும், நீட்டி நிலக்கணும், சுருக்கமாக சொல்லி
சுருக்கமாக யோகிக்கு 1 போஜனம் சொல்லி சொல்லிட்டீங்க. இப்போ நீங்கள் வந்து இதெல்லாம் இருக்கு இது கூட சேர்த்து படிக்க வந்துட்டீங்க. அதாவது வந்து விவசாய அனுபவமெல்லாம் உங்களுக்கு இருந்தாலும் கூட நீங்கள் வந்து படிக்கணும்னு வந்திருக்கிறீங்க.
ஆமாம்.
இப்போ இந்த படிப்புக்காக நீங்கள் வர வேண்டிய அவசியம் என்ன?
நல்ல கேள்வி. இது சிறப்பான கேள்வியும் கூட. ஏன் படிக்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய. நாங்கள் 1995 நம்மாழ்வாரோடு இயற்கை நடைப்பயணம் தமிழ்நாடு முழுக்க சென்று இயற்கை விவசாயம் செய்ய வேண்டும் என்று சொன்னோம். ஆனால் அப்போதெல்லாம் இப்போதும் கூட எங்களுக்கு விவசாயத்திலே சிறந்த அறிவு இருக்கிறது என்று சொல்ல முடியாது. ஏன் என்று கேட்டால், பட்டயப்படிப்பு அதற்காகவே பல்கலைக்கழகம் நடத்துகிறது. ஆக அதிலே தெரிந்து கொண்டால் இன்னும் உலகியலிலே, உலக நாடுகளில் இருக்கக்கூடிய பெரிய அந்த தொழில்நுட்பங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும். இந்த தொழில்நுட்பங்களை எல்லாம் இந்த கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு சொல்லுவதற்கு அடியேன் ஒரு ஒரு பாலமாக இருக்கலாம் என்ற காரணத்தாலே தான் படிக்க வந்தேன்.
இப்ப இந்த BFT இந்த படிப்புல என்னென்ன பாடம்லாம் அவங்களை சொல்லிக் கொடுக்கறாங்க? இப்ப எத்தனை மாணவர்கள் வந்து இப்ப படிச்சுட்டு இருக்கீங்க உங்களோட சேர்த்து உங்களுடைய வகுப்புல?
ஃபர்ஸ்ட் பேட்ச் என்று சொன்னால் அதில் ஒரு 250 பேர் இருக்கிறார்கள். இப்போது 2வது பேட்சும் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு இப்போது அதிகமான மகத்துவம் ஏற்பட்டு விட்டது என்று எண்ணுகிறேன். ஏன் என்று கேட்டால், பலர் எங்கு நடக்கிறது, எப்படி நடக்கிறது என்று எங்கிட்டும் கூட கேட்டு நாங்களும் அதற்கு அணுகுமுறைகளை எல்லாம் சொல்லியிருக்கிறோம். ஆக இந்த படிப்பிலே எந்திரியலை பற்றி எனக்கு தெரியாது. ஏன் இப்படியெல்லாம் இந்த விவசாய எந்திரங்களில் பயன்படுத்தல் இருக்கக்கூடிய நுட்பங்களை எல்லாம் தெரிந்துகொள்ள, என்டமாலஜி என்று சொல்லக்கூடிய இப்போ பூச்சியை பற்றி தெரிந்து கொள்வது, எப்போது மருந்து அடிக்க வேண்டும், மருந்து அடிக்க வேண்டுமா வேண்டாமா என்பது தெரியாது. மண்ணினுடைய இயல்பு தன்மைகள் என்ன, மண்ணை பற்றி ஆராய்ச்சி நமக்கு கிடையாது. பொதுவாக எந்த விவசாயியாயிருந்தாலும் முதலிலே தன்னுடைய மண் pH என்று சொல்லக்கூடியது எவ்வளவு இருக்கிறது தெரிந்திருக்கும். திருமந்தன் சொல்லுகிறது, தன்னை அறிய தனக்கோர் கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றார், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை தானே அரிச்சித்து இருந்தாரே என்று சொல்லும். ஆக தன்னை பற்றிய, தன்னுடைய மண்ணை பற்றிய அல்லது தண்ணீரை பற்றி, தண்ணீர் என்ன pH இருக்கிறது என்று தெரியாது. ஆக தெரியாமலே இந்த குருட்டாட்டம் என்று சொல்லக்கூடிய விவசாய நிகழ்ச்சி நடக்கிறது. ஒரு விவசாயி தன்னுடைய மண்ணிலே இரும்பு சத்து குறைவு இருக்கிறது என்று தெரியாமலேயே பலகாலம் விவசாயம் செய்து வந்தார். அதன் பின் விவசாய பல்கலைக்கழகத்துக்கு வந்த பின்னர் தான் தன், அதாவது வெள்ளக்கிணறு பகுதியில் அந்த இரும்பு சத்து குறைவாக இருக்கிறது. ஆக அவர்களுக்கு அந்த அடிப்படை சயின்ஸ் என்று சொல்லக்கூடிய டெக்னாலஜிக்கல் நோகம் தெரியாத காரணத்தாலே இந்த நூட்டமும் நின்னூட்டமா பேரூட்டமா என்பது பற்றி தெரியாமல் அவர்கள் விவசாயம் செல்லுகிற போது நிச்சயமாக விவசாயத்தில் ஒரு உயர்ந்த நிலையை எட்ட முடியாது. ஆக விவசாயத்திலே உயர்ந்த நிலையை எட்ட வேண்டுமானால், உலகத்திலே மற்ற நாடுகளோடு போட்டியிட வேண்டுமானால், நமக்கு இந்த சயின்ஸ் டெக்னாலஜிக்கல் நோகம் என்று சொல்லக்கூடிய தொழில்நுட்பங்களை தெரிந்திருந்தால் மட்டும்தான் முடியும்.
இப்ப இந்த படிப்பு வந்து எத்தனை வருஷம் நீங்க படிக்கணும்? இதுக்கு வந்து எப்படி நீங்க முழு நேரம் இங்கேயே வந்து படிக்கணுமா, இல்ல உங்களுக்கு வந்து புத்தகங்கள்லாம் அனுப்பி வச்சுட்டு வேற இந்த கான்டாக்ட் கோர்ஸ் மாதிரி நடத்தி உங்களுக்கு வந்து இந்த படிப்பு வந்து
செய்யறாங்களான்னு? எங்களுக்கு 3 படிப்பு, அதுல மாதங்களிலே ஒரு மாதத்திலே 2 சனி ஞாயிறு என்று சொல்லக்கூடிய விடுமுறை நாட்களிலே இங்கேயே வந்து படிக்க வேண்டும்.
மாதத்தில்
ஒரு சனி ஞாயிறு மட்டும் இங்கு புத்தகங்களை கொடுக்கிறார்கள். அப்படித்தான் எங்களுக்கு வகுப்பு நடைபெறுகிறது. பேராசிரியர்கள் எங்களுக்கு வகுப்பு எடுக்கிறார்கள். நாங்கள் நேரடியாக அவரிடம் கேள்விகளை கேட்டு தெளிவு கொள்கிறோம். தெளிவு கொள்வது மட்டுமல்ல, இந்த பேராசிரியர் அவர் சிறப்பாக நடத்துகிறார், அவர் வேண்டும், அப்படியான பேராசிரியர் வேண்டும் எல்லாம் கேட்கறதுக்குள்ள அந்த வாய்ப்பு இருக்கிறது.
இதுக்கு எவ்வளவு வந்து நீங்க கட்டணம்? உங்களுக்கு
கட்டணம் உண்டு. ஒரு செமிஸ்டர் என்று சொல்லுவதற்கு 7,500 ரூபாய், 3 7 21,000.
இல்ல 3 சொல்றீங்க?
ஆமாம்.
அப்ப வந்து செமிஸ்டர் சொன்னீங்கன்னா 6 இல்ல வரணும்.
செமிஸ்டர்
6. ஒரு வருஷத்துக்கு 7,000 ரூபாயா?
7,500 ரூபாய்
ஒரு வருஷத்துக்கு. அப்ப 3 போட்டீங்கன்னா
22,500 ரூபாய்
அது தவிர நீங்க இந்த மாதம் ஒரு முறை வந்துட்டு போறதுக்கு.
ஆமாம்.
இப்ப இங்க வந்து தங்குறதுக்கு இடம் உங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்கறாங்களா?
இல்ல, ஃப்ரீயா இல்ல. நாங்க தங்குவது KVK தங்க வேண்டும், அதுக்குள்ள கட்டணத்தை கொடுத்துதான் இருக்க வேண்டும்.
ஒரு விவசாயிக்குரிய
கட்டணத்தை கொடுத்து
அந்த ரெண்டு நாள் தங்கி உங்களுடைய அந்த கோர்ஸை வந்து நீங்க படிச்சுட்டு. இப்ப இதுல வந்து உங்களுக்கு செய்முறை பயிற்சி எல்லாம் வந்து
உண்டு உண்டு உண்டு
என்ன மாதிரி
நேரடியாகத்தான் உண்டு. இப்போது ஆர்டிகல்ச்சர் எடுத்துக்கொண்டால் நேரடியாக அவர்கள் அவருக்கு பயிற்சி கொடுக்கிறார்கள். ஒட்டு எப்படி ஒட்டு வேண்டும், என்னென்ன வகையான ஒட்டுக்கள் இருக்கிறது, இந்த ஒட்டிலே என்ன சிறப்பானது என்பது எல்லாம் நேரடி விளக்கங்கள்.
இப்ப இருந்து கால்நடை பயிற்சி எல்லாம் உண்டா?
கால்நடை பயிற்சி இப்போது இல்லை, ஆனால் உண்டு,
இந்த பாடத்துல உண்டு,
பாடத்திலே உண்டு.
இப்ப நீங்க வந்து இரண்டாம் வருஷம் படிக்கிறீங்க?
இரண்டாவது வருஷம்.
இப்ப மூணாம் வருஷம் வரும்போது அந்த மாதிரி இருக்குமா?
இருக்கலாம், இருக்கலாம். எனக்கு
இப்ப இந்த படிப்பு படிக்கிறதுனால இப்ப பொதுவா வந்து படிக்காதவங்க விவசாயம் பண்றாங்க அப்படின்ற ஒரு கருத்து தான் இருக்கு. அதனால விவசாயினாலே வந்து தற்கொலை அப்படின்ற ஒரு நிலை வந்து நீ சமுதாயத்துல இருக்கு. இத வந்து யாரெல்லாம் வந்து படிக்கலாம், எல்லா விவசாயிகளும் படிக்கலாமா? அதுக்கு வந்து வரைமுறை இருக்கா?
அவசியமாக எல்லாரும் விவசாயி, எல்லா விவசாயிகளும் படிக்க வேண்டும். ஆனால் பிளஸ் டூ படித்தவர்களுக்கு, விவசாயி இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் இதுல அங்கீகாரம் என்று இருக்கிற காரணத்தாலே படித்தவர்கள் படிப்பது என்பது சுலபம். படிக்காதவர்களுக்கும் இந்த பயிற்சி கொடுக்க வேண்டும். ஏன் என்று சொன்னால், விவசாயம் செழித்து வளர வேண்டுமானால் அவர்களுக்கும் இந்த தொழில்நுட்பம் சென்று அடைந்தால்தான், லேப்டுட்டு லேண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த தொழில்நுட்பம் கிடைக்கிற போதுதான் விவசாயம் சிறப்புறும்.
இல்ல, இப்ப மற்ற இடங்கள்ல நீங்க இந்த விவசாயிகள் சலுகை வாங்க போகும்போது பட்டாபத்தம் கொண்டு வரணும், சிட்டாபத்தம் கொண்டு வரணும்னா வந்து துறைகள்ல சொல்றாங்க, அரசு துறைகள்ல.
ஆமா,
இங்கே வந்து விவசாயின்னு ஒரு வந்தாருன்னா அவருக்கு உண்டான ஆவணங்கள் காட்டணுமா என்ன?
அது அதிகமாக பெரிதாக கேட்பது அவர் புரிந்து கொள்கிறார்கள். வருகிற போதே இவர் விவசாயி, இவருக்கு இதை பற்றி தெரியும், இப்படி இருக்கும் என்று வள்ளுவர் பாரதிதாசன் அவர் ஓரளவு தெரிந்து மேல்போக்காகவே அதை எடுத்து தெரிந்து கொள்கிறார்.
அவர் வந்து
அதிகமாக
அட்டாட்சியில் எதையும் கேட்கறதில்ல. விவசாயி தான் அப்படிங்கறதுக்கு உண்டான நம்ம பேங்க்ல போனா நீங்க வந்து
ஐடென்டிட்டி கார்டு என்று சொல்லக்கூடியது, சிறப்பாக அதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது.
நிலம் இருக்குதோ இல்லையோ, படிக்கணும்னு ஆர்வம் இருந்தா
இருந்தால் அது சிறப்பு.
இப்ப பிளஸ் டூ படிச்சிருக்கணும்னு சொல்லி கல்வி தகுதியை வச்சிருக்காங்க, வயது வரும்போது வச்சிருக்காங்களா?
சேர்றது 30 ஆண்டுக்கு மேலாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள்.
30 ஆண்டுக்கு மேலதான் வரணும்னா இப்ப இளைஞர்கள் வந்து எப்படி வந்து விவசாயத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறது? அப்ப
அது ஒரு குறையாதான் சொல்ல வேண்டும். இளைஞர் வர வேண்டும், ஆனால் இதிலே 30 ஆண்டுக்கு மேலாக என்று சொல்லுகிற போது பழுத்த அனுபவம் இருக்கக்கூடியவர்கள் ஆலே தான் சமீப காலத்தில் பிரச்சனை என்று சொல்லக்கூடியது. ஏன் என்று சொன்னால், இந்த மாற்றம் ஏற்பட வேண்டுமானால் விவசாயத்திலே ஒரு புதிய தொழில்நுட்பத்தை பழைய அன்பர்களாலே, அதாவது வயது முதிர்ந்தவர்களால் ஏற்றுக்கொள்ளுவது கிடையாது. ஆக இந்த தொழில்நுட்பம் சென்று அடையாததற்கு காரணமே இந்த ஓல்டு பீப்புள் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையை
பழமைவாதிகள் சொல்லலாம்.
பழமைவாதிகள்
வந்து ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க மாற்றங்களை.
மாற்றங்களுக்கு அவர்கள் சுலபமாக இடம் கொடுப்பது கிடையாது.
அப்ப இளைஞர்கள் வந்து உடனே ஏத்துக்கிறாங்க.
இளைஞர்கள் ஏத்துக் கொள்வார்கள்.
அதனால வந்து நீங்க 30 வயதுக்கு மேல இருந்த இவங்களை வந்து நம்ம கொஞ்சம் ஏத்துக்கு வச்சு இந்த தொழில்நுட்பங்களை சொல்லிக் கொடுக்கணும்.
ஆமா,
அப்படிங்கறது நோக்கமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க?
நான் நினைக்கிறேன் இருக்கலாம்.
இப்ப இந்த படிக்கிறவங்களுக்கு ஏதாவது வேலை வாய்ப்புக்கு வழி இருக்குன்னு ஏதாவது உங்களுக்கு
சொல்லியிருக்கு? வேலை வாய்ப்பு பற்றியே நினைக்க கூடாது. இது கூடாது.
இப்ப இன்னைக்கு நம்ம
பர்சன் பர்சனாலிட்டி என்று சொல்லக்கூடிய தனிநபருடைய நிலைமையை உயர்த்துவது தவிர இதுல வேறு பெரிய
வேலையை நோக்கி இந்த படிப்புக்கு வரக்கூடாது.
இல்லை,
இருக்கிற விவசாயி தொழில்நுட்பங்களை தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு தன்னை வந்து அவர் தயார்படுத்திக்கிறதுக்கு இந்த கல்விக்கு வரணும், இந்த படிப்புக்கு வரணும். மற்றபடிக்கு வேலை எதிர்பார்த்து இந்த படிப்புக்கு வர்றது நீங்க ஆமோதிக்கல?
இல்ல. பின்னர் இதுல எப்படி இருக்கும் என்று தெரியாது.
தெரியாது.
பின்னர் இருக்கலாம்,
இருக்கலாம் நினைக்கிறீங்க நீங்க?
இருக்கலாம், இருக்கலாம். ஏனென்று கேட்டால், ஒரு பட்டய படிப்பு படித்த விவசாயிகளுக்கு விவசாயிகளை அங்கீகாரம் என்று சொல்லுகிற போது அது நிச்சயமாக அங்கீகாரம்.
இவர் படித்த விவசாயின்னு சொல்லிக்கலாம் இல்லையா?
சொல்லலாம்.
பட்டயம் வாங்கியிருக்கிறாரு.
ஆமா,
இவர் டிப்ளமா வாங்கியிருக்கிறார் அக்ரிகல்ச்சர்னா, நான் படித்த விவசாயி அப்படின்னு அவர் போய் எந்த இடங்கள்லயும் போகும்போது
அங்கீகாரம்
வந்து
சர்டிபிகேஷன்.
ஒரு பெரிய விஷயம் தான் இல்லையா?
மிகப்பெரிய விஷயம் உலகத்திலேயே. இது மிகப்பெரிய விஷயமாக அடியன் கருதுகிறேன். காரணம் என்று சொன்னால், ஒரு சாதாரண விவசாயிக்கு பட்டய படிப்பு சொல்லிக் கொடுத்து அவர்களுக்கு அந்த சர்டிபிகேஷன் என்று சொல்லக்கூடியதை அவர்களுக்கு அங்கீகாரம் கொடுப்பது என்பது மிகப்பெரிய விஷயம் உலகத்திலேயே. இது பெரியதாக தான் அடியன் கருதுகிறேன்.
ரொம்ப சந்தோஷம். இப்ப நீங்க நம்ம பேசிட்டு இருக்கும்போது ரிசர்ச் சொன்னீங்க.
ஆமாம்,
விவசாயம் தெரியாமலே எல்லாரும் விவசாயம் பண்றாங்கன்றீங்க.
ஆமா,
எப்படி நீங்க வந்து ஒட்டுமொத்தமா அத்தனை விவசாயிகளையும் வந்து குறை சொல்றீங்க? அப்ப யாருக்குமே ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்றீங்களா? நீங்க
மொத்தமாக இப்போது 50% மேலாக இருக்குமானால் கணக்கில் 50% குறைவாக இருந்தால் எப்படி என்று தெரியும், கணக்கீடு இல்லை. அப்படி பார்த்தால் விவசாயம் செய்கிற 80-70% பேருக்கும் நேரடியாக சென்று அடியேன் பல நபர்களோடு நாங்கள் பேசியிருக்கிறோம். ஆர்கானிக் ஃபார்மிங் என்று சொன்னால் நான் ஆயிரக்கணக்கான ரூபாய் செலவழித்து என்னுடைய நிலத்தை பாழ்படுத்துகிறேன், நீரை பாழ்படுத்துகிறேன், காற்றை பாழ்படுத்துகிறேன் என்று சொன்னால் ஏற்க மாட்டேன் என்கிறார்கள். ஏன் என்று கேட்டால் அந்த அறிவு இல்லாத காரணத்தாலே. இது அவருடைய இழப்பு ஏற்பட்ட பின்பும் கூட தெரியலை என்று சொன்னால் அறிவு இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஆக விவசாயம் செய்கிற அத்தனை பேரும் அந்த விவசாயத்தை பற்றியான தெளிந்த அறிவு இல்லை. அறிவு என்பது வேறு, தெளிந்த அறிவு என்பது வேறு. விவசாயத்தை பற்றி தெளிந்த அறிவு இருக்க வேண்டும். இப்ப பல்கலைக்கழகம் இருக்கிறது என்று சொன்னால் அதை நோக்கி இவர்களுடைய பயணம் இருக்கிறதா என்றால் இல்லை. அப்போது அறிவிலே குறைவு தானே சொல்ல வேண்டும்.
இப்ப நீங்க பேசும்போது சொல்றீங்க ஆர்கானிக் ஃபார்மிங் பத்தி அவங்க ஏத்துக்காதனால அவங்களுக்கு வந்து தொழில்நுட்பத்தில் அதிகமான ஒரு உள்வாங்கும் சக்தி இல்லைன்ற மாதிரி சொல்றீங்க.
ஆமா,
இப்ப நீங்க வந்து இயற்கை வழி வேளாண்மை வந்து இருக்கணுங்கிறத வந்து நீங்க உறுதியா நீங்க வந்து சொல்ல வர்றீங்களா?
ஆமா, உலகத்திலே முன்னேறிய நாடுகள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறது. உலகத்திலே முன்னேறிய நாடுகள் அவசியமாக இயற்கை வேளாண்மை தான், நஞ்சு பொருட்களை உண்ணக்கூடாது, அதனாலே தான் பல வியாதிகள் வருகிறது. இந்த வியாதியை தடுக்க வேண்டுமானால் விவசாயத்திலே புரட்சி ஏற்பட வேண்டும். அது என்ன என்று கேட்டால் இயற்கை விவசாயமாக இருக்க வேண்டும், பயோடெக்னாலஜி போன்ற உயர்ந்த டெக்னாலஜிகள் நோகவெல்லாம் பெற வேண்டும் என்பதுதான் ஜெர்மன் போன்ற நாடுகள் செய்து வருகிறது.
பயோடெக்னாலஜியை வந்து இயற்கை வேளாண்மை மூலம் நீங்க பயன்படுத்தணும் சொல்றீங்களா?
ஆமாம் ஆமாம்.
அப்ப வந்து நல்ல ஒரு ரிசல்ட்
மிக உயர்ந்த நிலைக்கு வரும். நானோ டெக்னாலஜியும் கூட பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறோம்.
ஆனா இயற்கை வழி பயன்படுத்தணும் நினைக்கிறேன்.
ஆமாம், அனைத்தும் இயற்கை வழி பயன்படுத்தும்.
நீங்க இயற்கை வழியை வந்து நல்ல வழி நீங்க சொல்ல வர்றீங்க.
ஆமாம்,
ஆனா இயற்கை வழியில போகும்போது நமக்கு இடுபொருள் தட்டுப்பாடு, இந்த நாட்டில் வந்து இயற்கை வழியெல்லாம் பண்ண முடியாதுன்ற மாதிரி கருத்து வச்சிருக்காங்க. அப்ப நீங்க வந்து இயற்கை வழி போகணும்ன்றீங்க, முரண்பாடு மாதிரி தெரியும். இடுபொருள்கள் இல்லாத போது எப்படி நம்ம இயற்கை வழிக்கு மாற முடியும்?
இந்த இடத்துல மிகப்பெரிய நுட்பத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன என்று கேட்டால் நாங்கள் சொல்லுகிறோம் ஒரு ஏக்கருக்கு 35 கிராம் சாணம் இருந்தால் போரும் என்று சொல்லுகிறோம், ஏற்றுக்கொள்ளுவீர்களா? ஒரு 30 ஏக்கர் நிலம் இருந்தால் அதற்கு ஒரு பசுமாடு இருந்த ஒரு மாடு, நாட்டு மாடு இருந்தால் போதும் என்று சொல்லுகிறோம்.
என்ன மந்திரம் போடலாம் நினைக்கிறீங்களா?
இப்படி எல்லோரும் எண்ணுகிறார்கள், ஆனால் மந்திரம் அல்ல. ஏன்னா நம்முடைய முன்னோர்கள் செய்தது பழங்காலம் மெசபட்டோமியா, நம்முடைய நாகரிகம் ஹரப்பா, முகஞ்சோதாரோ, அந்த நாகரிகத்தை தான் சொல்லுகிறோம். அந்த நாகரிகம் என்ன செய்தது? இயற்கை வழியைத்தான் செய்தது. இயற்கை வழிதான் எந்த நஞ்சும் இல்லாதது, உடல் நிலைக்கு கேடு இல்லாதது. அது மட்டுமல்ல, உற்பத்தி திறனும் அதிலே தான் இருக்கிறது. ஏன் என்று சொன்னால் நிலத்திற்கு இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் என்று சொல்லக்கூடியது, இந்த செயற்கை உரங்கள் போடுவதற்கு முன்பு 2000 இருந்தது, இப்போது 500-600 வந்துவிட்டது. அப்ப நிலம் பாழ்பட்டது, நிலத்துக்கு உயிராற்றல் இல்லை. ஏரோபிக் என்று சொல்லக்கூடிய மண்புழு எல்லாம் இருக்குமானால் அதற்கு காற்றோட்டம் மற்றும் அது சிறப்பாக வளரும். அது செய்வதற்கு இந்த செயற்கை உரத்தாலே முடியாது. இது மாதிரி பலது நாங்கள் சொல்லலாம். இயற்கை உரத்தாலே தான் இதெல்லாம் சிறப்பு. ஆனால் நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம் இந்த செயற்கை உரத்தாலே தான் இந்த உற்பத்தி திறன் ஏற்பட்டது. ஒரே அந்த ஜூமிங் இதை சொல்லியே இயற்கை வேளாண்மையை கெடுக்கின்றார்கள் என்று எண்ணுகிறேன்.
இப்ப நீங்க வந்து இந்த பாடம் படிச்சிருக்கீங்க, பிஎஃப்டெக் படிச்சிட்டு இருக்கிறீங்க. இப்ப விவசாய உற்பத்தியை மட்டுமே முன்னிறுத்தி இந்த பாடம் நடத்துறாங்களா, இல்ல விளைபொருள் எல்லாம் உங்களுக்கு வந்து விற்பனை பண்றதுக்கு உண்டான அந்த மாதிரியான ஒரு விவரங்களும் சொல்லி கொடுக்குறாங்களா எப்படி இந்த பாடத்துல? இப்ப விவசாயம் வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாருமே அதை வந்து ஒரு வியாபார ரீதியா பண்ணணும், விவசாயத்தை வந்து விவசாயமா பண்ணக்கூடாது, ஒரு வியாபாரமா கருதி பண்ணணும்னா இப்ப எல்லாருமே அறிவுரை வழங்க ஆரம்பிச்சாங்க. அப்ப இந்த பாடத்துல அந்த பகுதி இருக்கான்னு கேக்குறேன் நான்.
அந்த பகுதி இல்லை, ஆனால் தெரிந்து கொள்கிறோம். ஏன் என்று கேட்டால், விவசாய பல்கலைக்கழகத்து உள்ளே வருகிற போது பல அன்பர்களோடு எங்களுக்கு இன்டராக்ஷன் என்று சொல்லக்கூடியது
தொடர்பு, தகவல் தொடர்பு,
தகவல் தொடர்பு, ஒரு அறிவு பரிமாற்றம் ஏற்படுகிறது. டூ வே கம்யூனிகேஷன், இருவழி கருத்து பரிமாற்றம் ஏற்படும். பல கருத்தரங்குகள் செல்வதற்கு, கேட்பதற்கு, பார்ப்பதற்கு வாய்ப்பு ஏற்படுகிறது. பல நபர்களோடு அளவலாவிக் கொண்டிருக்கிற போது புதிய நுட்பங்கள் எல்லாம் தெரிந்து கொள்கிறோம்.
இப்ப இன்னொரு விஷயம் எனக்கு நீங்க நம்ம தொட்டு பேசுனீங்க, நீங்க பேசும்போது இப்ப நீங்கள் மேற்பார்வை பார்க்கின்ற இந்த பண்ணை வந்து ஒரு கூட்டு பண்ணையம், அதாவது எத்தனை பேர் சொன்னீங்க சேர்ந்து பண்ற மாதிரி
60
பேர் சேர்ந்து ஒரு பண்ணையம் வந்து பண்றாங்கன்னு சொல்லி சொன்னீங்க. இந்த 60 பேர் எப்படி ஒரு இடத்த வாங்கி ஒன்று சேர்ந்து பண்ணுறாங்க, அதை பற்றி ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏன்னா இது வந்து மற்றவங்களுக்கும் வந்து இன்றைய காலகட்டத்தில் 1 ஏக்கர் 1/2 ஏக்கர் 2 ஏக்கர் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கிறத விட ஒரு மொத்தமாக சேர்ந்து பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த், அதாவது ஒரு கூட்டுறவாக செய்யும்போது அவங்களுக்கு வந்து ஒரு சக்தி கிடைக்குது, விற்பனை பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறைய கிடைக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க.
ஆமாம்,
இவங்க என்ன மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க இந்த கூட்டு பண்ணத்துக்கு கொஞ்சம் சொல்லுங்கள்.
இப்போ இதை புகழேந்தி என்று கர்நாடகாவில் இருக்கக்கூடிய தமிழ்ச்சங்கத்து தலைவர் தான் இதை ஏற்பாடு செய்தார். குண்டல்பட்டு என்ற இடத்திலே அவர் 120 ஏக்கரா இது செய்து பின்னர் இப்போ இதை இந்த கான்செப்டை ஆரம்பித்திருக்கிறார். 60 நபர்களை கொண்டு ஆள் 1 நபருக்கு 5 ஏக்கர் என்றும் நிறுவி அவர் 60-70 பேரை சேர்த்து இப்போது வாங்கி இந்த கூட்டுப்பண்ணையம். கூட்டுப்பண்ணையத்தாலே என்ன லாபம் என்று சொன்னால், கோஆபரேட்டிவ் ஃபார்மிங் என்பது வேறு, இது வேறு. இதில் அவர்கள் அவர்களுக்கு என்று நிலம் இருக்கும், ஆனால் விவசாயம் மொத்தமாகத்தான் நடைபெறும். இப்போ அக்ரிகல்ச்சரல் இம்ப்ளிமெண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய விஞ்ஞான கருவிகளை கொண்டு செயலாக்கம் செய்வதற்கு கூட்டு பண்ணையத்திலே சுலபமாக முடியும்.
இப்ப இதுல நிலம் வந்து அவங்களுக்கு இருக்குன்னு சொல்றீங்க.
ஆமா,
ஒவ்வொருத்தருக்கும் நிலத்தை வந்து பிரிச்சு எழுதி கொடுத்துருப்பாங்க.
ஆமா,
விவசாயம் பண்றது மட்டும்தான் அப்பார்ட்மெண்ட் வாங்கும் போது ஒரு 4 கிரவுண்டு, அதுல உங்களுக்கு வந்து பிரிக்கப்படாத உங்களுடைய பகுதின்னு சொல்லி ஒருத்தர் சதுர அடி எழுதி கொடுத்துருவாங்க, எந்த இடம் காட்ட மாட்டாங்க. அது போலதான் இவங்க வந்து 5 ஏக்கர்
காட்டுவோம்,
இந்த இடம் பொதுவா தான் இருக்கு,
பொதுவா
இது உங்க இடம், இது எங்க இடம் பிரிக்க மாட்டாங்க,
முடியாது.
ஒரு நல்ல முயற்சி தான். நீங்க பிரிச்சு வச்சுக்கிட்டு கூட்டா சேர்ந்தாக்க இவன் 5 ஏக்கர் நாளைக்கு வச்சுட்டு கூட போயிடலாம் தனியா. பட் இதுல வந்து எப்படின்னா, நீங்க இடம் அவருக்கு உண்டு 5 ஏக்கர், ஆனா எந்த 5 ஏக்கர்னு அவருக்கு தெரியாது. ஆனா இந்த விவசாயத்துக்காக மட்டும் நீங்க வந்து கூட்டு பண்ணையமா பண்றதுக்காக இந்த ஒரு முயற்சி
பண்றாங்க.
60 பேரோ 70 பேரோ எவ்வளவு பேர் சேர்ந்து பண்றாங்களோ அவங்க வந்து பிரிச்சுக்கிறாங்க, அது நியாயம்
தானே,
அவங்களே பிரிச்சுக்கிறது அப்படின்னு. ஆனா நீங்க இடுபொருள் செலவாகட்டும், நீங்க மற்ற உற்பத்தி செலவு எல்லாமே கழிச்சுட்டு அவங்க எடுத்துக்கிறாங்க. இது எப்படி அவங்களுக்கு வந்து இந்த அந்த கூட்டு பண்ணைய சொந்தக்காரர்கள் அவங்களுடைய உணர்வு எப்படி இருக்கு இந்த பண்ணையத்துல நீங்க வந்து மேலாளர்கள்
அவர்களுக்கு மேலும் அதிகமாக எங்களுக்கு எங்களோடு வந்து இன்னும் சேர வேண்டும் என்று கேட்கிறார்கள். அது வேறு மாநிலங்களிலே செய்யலாம் என்று இப்போது ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம். இங்கு செய்வதற்கு
தமிழகம் மட்டும் இல்லாம,
ஆமா, வேறு மாநிலங்களில் இது மாதிரியான கான்செப்ட், இதை இப்படியே வேறு இடங்களுக்கு
அந்தந்த மாநிலத்தில் உள்ளவங்களை சேர்த்து பண்ணலாம்னு நினைக்கிறாங்களா?
அப்படியும் செய்ய வேண்டும். ஏனென்றால் ஒரு இடத்து இதனுடைய மாதிரி பண்ணையும் அங்கேயும் இருக்க வேண்டும். ஒரு மாநிலத்திலையும் இருக்குமானால் தான் முன்னேற்றம் இருக்க முடியும்.
இப்ப இந்த கூட்டு பண்ணையத்துல அவங்களுக்கு வந்து அந்த விளைபொருளை விக்கிறதுல அவங்களுக்கு என்ன சௌகரியம் இருக்குன்னு கொஞ்சம்
சொல்லுங்க. இப்போது பெரிய பெரிய கான்ட்ராக்ட் என்று சொல்லக்கூடிய இப்ப ரிலையன்ஸோடு நாம் கான்ட்ராக்ட் போட முடியும். இவ்வளவு பொருளை இவ்வளவு காலம் விளைவிக்கிறேன் என்று நேரடியாக எங்களாலே கொடுக்க முடியும். கேட்பரிஸ் என்று சொன்னால் அவரோடு எங்களுக்கு இவ்வளவு காலம் கொடுக்க முடியும், இவ்வளவு இருக்கிறது என்று எங்களால நிர்ணயம் செய்ய முடியும். ஏனென்று கேட்டால் இதனுடைய முழுக்க இன் அண்ட் அவுட் என்று சொல்லக்கூடியது முழுக்க பண்ணையினுடைய ஆதிக்கத்திலே, அதனுடைய உள் வட்டத்திலே இருக்கிற காரணத்தாலே செயலாக்கவும் முடியும் என்று.
அதாவது என்ன சொல்லுறீங்க, எங்களால இவ்வளவு உற்பத்தி பண்ண முடியும், இவ்வளவு உற்பத்தியும் நாங்க உங்களுக்கு கொடுக்க முடியும்.
ஆமா,
ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த நில பரப்பு இருக்கிறதுனால இவ்வளவு அளவு உற்பத்தி பண்ண முடியும், இவ்வளவு அளவு உங்களுக்கு கொடுக்க முடியும், நாங்களோட நீங்க வந்து ஒப்பந்தம் போட்டு
ஒப்பந்தம் பண்ணி
ஒரு நல்ல விலைக்கு
செய்ய முடியும்,
ஒரு நல்ல விலைக்கு வந்து நம்ம கொடுக்க முடியும் நினைக்கிறீங்க. நீங்க இப்ப ஒரு தனித்தனியா நிலம் வச்சிருக்கிறவங்க இது போல ஒன்னு சேர்ந்து ஒரு பயிரை உற்பத்தி பண்ணி விக்கிறது கொஞ்சம் சுலபமா பண்ண முடியும். இப்ப இது வந்து கூட்டு பண்ணையமா இருக்கு. ஒரு ஆளுக்கு 4 ஏக்கர் வச்சிருக்கிற ஒரு 10 விவசாயிகள் ஒன்று சேர்ந்து அந்த விளைபொருளை விற்கிறதுக்காக மட்டும் ஒரு சங்கம் மாதிரி அமைத்து செயல்பட்டாங்கன்னாக்கா அவங்களால சிறப்பாக செய்ய முடியுமா? உங்களுடைய கருத்து என்ன?
எங்களுடைய கருத்து, செயலாக்கம் அவரோடு ஒத்த கருத்து ஏற்படுவது என்பது மிகவும் கடினம். காரணம், அது விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை நம்முடைய கல்ச்சர் இந்த விவசாயிகளுக்கு பண்பட்ட நிலைக்கு இன்னும் வர இல்லை என்று எண்ணுகிறேன். காரணம் என்ன என்று கேட்டால், அவர்களுக்கு அந்த தங்களை பற்றிய தெளிவு இல்லாதது ஒன்று, நாம் எங்கு போனால் அடிமையாகி விடுவோம் என்ற பயம், மூன்றாவது இந்த உலகளாவிய பரந்த நோக்கம் அல்லது அதை பற்றியான அறிவு இல்லாத காரணத்தாலே அந்த இடத்துல இவர்கள் கொஞ்சம் விட்டு கொடுப்பதிலே முடியாது என்ற காரணத்தாலே நிச்சயமாக இது செயலாக்கம் சிறப்பிறாது,
வெற்றிகரமாக
முடியாது.
பட் முயற்சி பார்க்கலாம்,
முயற்சிக்கலாம்.
தனி மனிதனா இருந்து கஷ்டப்படுறதை விட,
ஆமா,
ஒரு 10-20 பேர் ஒன்னு சேர்ந்து ஒரு பயிரை போடுறோம், நாங்க ஒருத்தரை முன் என்ன மார்க்கெட் பண்றோம், வியாபாரம் பண்றோம் அப்படின்னு நேரடியாக நீங்க வியாபாரம் பண்ற அளவுக்கு அவங்களுடைய திறமையை
வளர்த்துக்கிட்டாங்கன்னா, இதனை இவனால் முடிக்கும் எனின் அதனை அவன் கண் விடல் என்று செயலாக்கம் தெரிந்த அன்பர்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பீர்களானால் நிச்சயமாக அது
செய்ய
முடியும். முடியக்கூடியது தான்,
முதல்ல முடியும்னு நம்ம வந்து
நினைச்சுதான் முடியும்.
விவசாயிகள் வந்து ஒன்னு சேரணும்,
சேர வேண்டும்.
அதாவது ஒருவர் மீது இன்னொருத்தருக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படணும்,
நம்பிக்கை ஏற்படும். கருத்து முரண்பாடு இருக்கலாம், ஆனால் விட்டு கொடுத்தால் தான் சிறிது காலத்திலே தான் அது முன்னேற்றத்தை அடைந்த பின்பு நமக்குள்ளே இருக்க கருத்து வேறுபாடுகளை தனித்து வைத்துக் கொள்ளலாம். ஆனால் இங்கே எடுத்தோமானால் செயல்
சிறப்புறாது. ஆனால் கூட்டு பண்ணையமா இருந்தால் அங்க வந்து இந்த கருத்து வேறு கருத்து முரண்பாடுக்கு வந்து உங்களுக்கு வாய்ப்பு குறைவு. ஏன்னா நீங்க அங்க வந்து அவங்க ஒன்னு சேர்ந்து ஒருத்தர்கிட்ட பொறுப்பை கொடுத்துறாங்க,
அவ்வளவுதான்.
அவர் வந்து மேற்பார்வையில் விளையாடுறதாகட்டும் விற்பனை பண்றது எல்லாமே அவரே பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இந்த கூட்டு பண்ணைங்கிறது வந்து சிறப்பான அம்சமா
தான் இருக்கு, சந்தேகம் இல்லை.
நேயர்களே, இதுவரை சுந்தரானந்த சுவாமிகள் என்ற 80 வயது இளைஞர் இங்க நம்மோட வந்து உரையாடினாரு. இந்த கூட்டு பண்ணையத்தினுடைய சிறப்பு என்னங்கறத அவர் நமக்கு சொன்னார். வாய்ப்பு உள்ளவங்க எல்லாம் நிச்சயமா இது போன்ற ஒரு முயற்சி பண்ணணும்னாக்கா நிச்சயமா வந்து விளைபொருளுக்கு வந்து நல்ல விலையும் கிடைக்கும், விவசாயிகளுக்கும் விவசாயத்துக்கும் நமக்கு வந்து சமுதாயத்தில் வந்து ஒரு நல்ல அந்தஸ்தும் கிடைக்கும்னு நான் உங்களை சொல்லிக்க விரும்புகிறேன். இது இவ்வளோ நேரம் நம்மோடு இருந்து தன்னுடைய படிப்பை பற்றி மாணவராக இருக்கிற சுந்தரானந்த சுவாமிகளும் தன்னுடைய படிப்பை பற்றியும் பேசினாங்க, தங்களுடைய அனுபவத்தை பற்றியும் பேசினாங்க. இவ்வளோ அனுபவத்துக்கு பிறகு அவங்க படிக்க வந்துக்கிறாங்க. அப்போ கல்விக்கு வந்து வயதும் இல்லை காலமும் இல்லை அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு உதாரணமாக அவங்க இங்கே வந்திருக்கிறாங்க. மற்ற விவசாயிகளுமே கூட வயசை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் ஊரை பற்றி கவலைப்படாமல் இது போன்ற நீங்கள் வந்து ஒரு தொழில்நுட்பங்களை தெரிஞ்சுக்கிட்டு போய் சொன்னோம்னாக்கா உங்களுடைய மற்ற விவசாயிகள் மத்தியிலையும் உங்களுடைய மதிப்பு உயரும், உங்களுக்கு தொழில்நுட்ப அறிவும் கூடும். அப்படின்றதுனால வாய்ப்பு கிடைக்கிற அத்தனை விவசாயிகளுமே இந்த BFTech என்ற கோர்ஸை இந்த கல்வியை வந்து நீங்கள் படிக்கிறது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் என்று நிச்சயமாக நம்பலாம். இவ்வளோ நேரம் நம்மோடு உரையாடிய சுந்தரானந்த சுவாமிகளுக்கு உங்கள் சார்பாக நன்றி.
எங்களுடைய நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம்.